அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 27 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பிரான்சில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் விழுந்த ஏர்பஸ் விபத்து குறித்த மேலதிக செய்திகள், இலங்கையின் வடக்கே பெண்கள் தலைமை தாங்கி நடத்தும் குடும்பங்களுக்கு உதவ புதிய அரசு அலுவலகம் ஒன்று தொடங்கப்பட இருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருப்பது பற்றிய செய்தி, கர்நாடக அரசு காவிரி நதியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டி எடுத்த முடிவுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி, இந்த முடிவு குறித்து மன்னார்குடி ரங்கநாதன் தெரிவிக்கும் கருத்து,
டிரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்காங்க 48 டிஎம்சி, அதாவது கிருஷ்ணா சாகர விட இன்னும் அதிக கொள்ளளவு உள்ள டேமை கட்டக்கூடிய அமைப்பை உண்டாக்குறாங்க. இது வந்து ஃப்ளவுட்டிங் தி ட்ரைபுனல்ஸ் அவார்டுங்கிறத சொல்லலாம்.
ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் சங்கீதா ராஜன் ஆகியோர்.
ஜெர்மன் விங்ஸ் விமானத்தை வேண்டுமென்றே பிரெஞ்ச் ஆல்ப்ஸ் மலையில் மோதியவராக தோன்றும் அதன் இரண்டாம் விமானி ஆந்திரேயஸ் லுபிட்ஸ் தனக்கிருந்த மனநல பாதிப்பை தான் வேலை பார்த்து வந்த நிறுவனத்திடம் இருந்து மறைத்திருந்ததாக தெரிகிறது என்று ஜெர்மன் சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் கூறுகின்றனர்.
Die Maßnahmen haben nicht zur Auffindung eines sogenannten Abschiedsbriefes oder Bekennerschreibens geführt.
டசல்டோர்ஃபில் உள்ள அவரின் கட்டுமாடி குடியிருப்பு வீட்டிலிருந்து விபத்து நடைபெற்ற தேதியிடப்பட்டு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு வர முடியவில்லை என்ற விடுப்பு கடிதம் கிழிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் லுபிட்ஸின் தற்கொலை குறிப்பு எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. 27 வயதான ஆந்திரேயஸ் லுபிட்ஸ் மன அழுத்தத்திற்காக முன்னர் சிகிச்சை பெற்றிருக்கலாம் என ஜெர்மன் ஊடக அறிக்கைகள் கோடி காட்டுகின்றன. ஜெர்மன் விங்ஸ் விமானத்தில் பயணித்த 150 பேரும் செவ்வாய்க்கிழமை
ஜெர்மன் விங்ஸ் விமான விபத்தை அடுத்து விமான பயணத்தின் போது விமான ஓட்டுநரின் அறைக்குள் எல்லா நேரங்களிலும் 2 சிப்பந்திகளாவது இருக்க வேண்டும் என்ற புதிய விதியை அறிமுகப்படுத்த ஐரோப்பா எங்கிலும் உள்ள பல விமான நிறுவனங்களும் அனைத்து ஜெர்மனிய விமான நிறுவனங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. விபத்துக்குள்ளான ஜெர்மன் விங்ஸ் விமான ஓட்டுநரின் அறைக்குள் இரண்டாம் விமானி ஆந்திரேயஸ் லுபிட்ஸ் தனியாக விடப்பட்டதுடன் அவர் தலைமை விமானியை அங்கு மீண்டும் நுழைய அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. ஜெர்மன் விங்ஸ் விமான நிறுவனத்தின் தாய் நிறுவனமான லுஃப்தான்சாவும் இந்த விதியை அமல்படுத்தவுள்ளதாக அறிவித்துள்ளது. தமது நடைமுறைகளில் எந்தவொரு மாற்றமும் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை என்று நேற்று லுஃப்தான்சா தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
இந்தோனேஷியாவின் பழங்குடியின மக்கள் சிலருக்கு சிகரெட் பாக்கெட்டுகளை இலவசமாக விநியோகம் செய்ததற்காக அந்நாட்டின் சமூக விவகாரத்துறையின் அமைச்சர் கொஃபிஃபாக் இந்தர் பரவான்சாவிற்கு எதிராக வழக்கு தொடுப்போம் என அந்நாட்டின் புகைப்பழக்கத்திற்கு எதிரான குழுக்கள் எச்சரித்துள்ளன. சுமத்ரா தீவின் மையத்தில் ஜாம்பி எனும் பகுதியில் உள்ள அனக்தலாம் என்ற பழங்குடியின மக்களுக்கு சிகரெட் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை பரவான்சா வழங்கிக் கொண்டிருக்கும்படியான புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியதையடுத்து அதுகுறித்து பரவலான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பெரும்பாலான ஆண்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக இருக்கின்ற இந்தோனேஷியாவில் சிறார்கள் இடையிலும் புகைப்பழக்கம் அதிகரித்து வரும் சூழலில் அந்த நாட்டு மக்களின் உடல்நலன் குறித்த கவலையை இது அதிகரித்துள்ளது.
போக்கோஹராமின் தலைமையகமாக கருதப்பட்ட வடகிழக்கு நகரமான கோசோவை மீள கைப்பற்றியுள்ளதாக நைஜீரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. போக்கோஹராம் கட்டுப்பாட்டில் இருந்த கடைசி முக்கிய நகரங்களில் ஒன்றான கோசோவில்தான் தங்களின் இஸ்லாமிய ஆட்சியை போக்கோஹராம் பிரகடனம் செய்திருந்தது. நைஜீரியாவில் கடும் போட்டியுடன் நடைபெறவுள்ள பொது தேர்தல் வாக்கெடுப்புக்கு ஒரு நாள் முன்னதாக இந்த தகவல் வெளியாகியுள்ளது. போக்கோஹராமுடன் பல் தேசிய ராணுவம் சண்டையிட ஏதுவாக இந்த தேர்தல் 6 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. நைஜீரிய படையினர் தங்களின் முழு திறனை பயன்படுத்தி சண்டையிடவில்லை என்று இந்த படைகளில் அங்கம் வகிக்கும் சாட் நாட்டின் அதிபர் தெரிவித்துள்ளார்.
ஐரோப்பா முழுவதிலும் உள்ள முஸ்லிம் தலைவர்கள் இணைந்து ஒரு ஆன்லைன் பத்திரிகையை தொடங்கியுள்ளனர். இது மத தீவிரவாதத்தில் ஈடுபடும் இஸ்லாமிய அரசு போன்ற குழுக்களுக்கு எதிராக எடுக்கப்படும் முயற்சிகளின் பகுதியாக தொடங்கப்பட்டுள்ளது. இமாம்ஸ் ஆன்லைன் எனப்படும் இணையதளம் மூலம் தொடங்கப்பட்டுள்ள ஹக்கிகாஹ் அல்லது த ட்ரூத் என்று அழைக்கப்படும் இந்த டிஜிட்டல் இதழின் நோக்கம் மத தீவிரவாத இயக்கங்கள் குறித்த யதார்த்தத்தை இளைய தலைமுறையினருக்கு அறிவுறுத்துவதே ஆகும். இணையத்தில் தீவிரவாத பிரச்சாரத்தின் தாக்கம் குறித்து தாங்கள் கவலையடைந்திருப்பதாகவும், இதனால் உருவாகின்ற தீய முறைகேடான மனநிலையை சரிசெய்ய இந்த புதிய ஆன்லைன் பத்திரிகைதான் ஒரே வழி என்றும் இந்த இமாம்கள் கூறுகின்றனர்.
துருக்கியில் தேசிய தேர்தல்கள் வரும் நிலையில் அங்கு மாற்று கருத்தாளர்களை அடக்க பயன்படுத்தப்படலாம் என்று எதிர்க்கட்சிகளும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் கூறும் பொது பாதுகாப்பு சட்டம் ஒன்றை அந்த நாட்டின் நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு சர்வதேச குறிப்பு. பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கிய ஜெர்மன் விங்ஸ் விமானத்தை ஓட்டிய விமானிகளில் ஒருவரே அதை விழச் செய்திருக்கலாம் என்று தோன்றுவதாக பிரெஞ்சு புலனாய்வாளர்கள் கூறியதை பற்றி நேற்றே செய்தி அறிக்கையில் அறிவித்தோம். அவர் தனது உடல்நலக் குறைவு குறித்த தகவல்களை மறைத்துவிட்டார் என்ற தகவல்களும் இன்றைய செய்தி அறிக்கையில் இடம்பெற்றன. இது குறித்த மேலதிக விவரங்கள் அடங்கிய ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் சாதாத்.
விழுந்து நொறுங்கிய ஜெர்மன் விங்ஸ் விமானத்தின் இரண்டாம் விமானி ஆண்ட்ரேயாஸ் லுபிட்ஸின் இரண்டு வீடுகளில் சோதனை செய்த ஜெர்மன் சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் உடம்பு சரியில்லை என்பதால் வேலைக்கு வர இயலாது என்று எழுதி பின்னர் கிழித்து போடப்பட்டிருந்த கடிதங்களை தாம் கண்டெடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். விமானம் விழுந்து நொறுங்கிய தேதியிடப்பட்ட அப்படியான கடிதம் ஒன்றும் கிடந்த நிலையில் கண்டெடுத்தப்பட்டிருக்கிறது என அவர்கள் கூறியிருக்கின்றனர். டுசல்டார்ஃபில் இருக்கின்ற லுபிட்ஸின் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டிலும் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கின்ற அவரது பெற்றோரின் வீட்டிலும் சோதனை செய்தபோது நிறைய மருத்துவ ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும், லுபிட்ஸுக்கு மனநல பாதிப்புகள் தற்போது இருந்து வந்தது என்றும், அதற்கு அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் என்றும் ஜெர்மன் சட்ட நடவடிக்கை அதிகாரிகளின் அறிக்கை கூறுகின்றது. ஆல்ப்ஸுக்கு மேலே அந்த விமானம் பறந்து கொண்டிருந்தபோது விமானி அறையிலிருந்து எழுந்து சென்ற முதன்மை விமானி அறைக்குள் திரும்பி வர முடியாதபடி கதவை தாழிட்டுவிட்ட லுபிட்ஸ் வேண்டுமென்றேதான் விமானத்தை தாழ கொண்டு வந்திருந்தார் என பிளாக் பாக்ஸ் ஒளிப்பதிவில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் காட்டியிருந்தன. ஆண்ட்ரேயாஸ் லுபிட்ஸ் விமானத்தை அழிக்க அரசியல் காரணமோ மத ரீதியான காரணமோ இருக்கலாம் என்று சந்தேகிப்பதற்கான ஆதாரம் எதுவும் கண்டறியப்படவில்லை என ஜெர்மன் அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக லுபிட்ஸ் கடிதம் எதுவும் எழுதி வைக்கவும் இல்லை என ஜெர்மன் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இவை ஒருபுறம் இருக்க, ஜெர்மன் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற தகவல்களோ லுபிட்ஸ் 2009 விமானியாக பயிற்சி பெற்ற நேரத்தில் அவருக்கு கடுமையான மன அழுத்த பிரச்சனை இருந்தது என்றும், அதற்காக அவர் 1.5 வருடம் சிகிச்சை பெற்றிருந்ததாகவும் கூறுகின்றன. பயிற்சியை அவர் நிறுத்த வேண்டி வந்தது என்பதை லுஃப்தான்சா நிறுவனமும் உறுதி செய்திருக்கிறது. விமான நிறுவனங்கள் பொதுவாக விமானிகளையும் அவர்களுடைய உடல் நலம் பற்றிய விவரங்களையும் உன்னிப்பாக ஆராயும் என்ற நிலையில் தற்போது வெளியாகி இருக்கின்ற விவரங்கள் நிறைய கேள்விகளை எழுப்புவதாக விமான போக்குவரத்து துறையின் மனநல ஆலோசகராக இருக்கின்ற பேராசிரியர் ராபர்ட் போர் கூறுகின்றார்.
What happened here is most unusual that somebody should really slip through the net and go through piloting an aircraft whilst clearly being mentally unstable.
மனநல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒருவர் கண்காணிப்பு வழிமுறைகள் எதுவிலும் சிக்காமல் விமானியாக முடிகிறது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதனால்தான் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட செயலா என்ற கேள்வி எழுகிறது என்றார் ராபர்ட் போர். ஜெர்மன் விங்ஸ் விமானம் 4U9525 கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கீழே விழுந்து நொறுங்கியதில் லுபிட்ஸோடு அந்த விமானத்தில் இருந்த மற்ற 149 பேரும் கொல்லப்பட்டிருந்தனர். தற்போது வெளிவந்திருக்கின்ற தகவல்களின் எதிரொலியாக ஜெர்மனியின் அனைத்து விமான போக்குவரத்து நிறுவனங்களும் ஐரோப்பாவுடைய பல விமான போக்குவரத்து நிறுவனங்களும் விமானி அறைக்குள் எல்லா நேரத்திலும் 2 பேர் இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கக்கூடிய புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்த சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. எல்லா நேரத்திலும் 2 பேர் என்ற விதி அமெரிக்காவில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது.
செய்தியை வழங்கியவர் சாதாத். இனி இலங்கை குறிப்புகள். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து வட மாகாணத்தில் ஆண் துணையின்றி பெண்களால் தலைமை தாங்கி நடத்தப்படும் குடும்பங்களுக்கு உதவ புதிய அரசு அலுவலகம் ஒன்று தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது குறித்து செய்தியை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
வடமாகாணத்துக்கு 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் யுத்தத்திற்கு பின்னர் அங்குள்ள மக்கள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார். அத்துடன் பெண்களை தலைமையாக கொண்டுள்ள குடும்பங்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக வடமாகாணத்தில் அலுவலகம் ஒன்று அமைப்பதற்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொண்டிருந்த முக்கிய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடியிருக்கின்றார். யாழ் அரசு செயலகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்ட நிகழ்வொன்றில் வடமாகாணத்தில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து அவர் ஆராய்ந்திருக்கின்றார். பெண்களை தலைமையாக கொண்டுள்ள குடும்பங்களுக்கான வீடுகள், புனரவாழ்வு பயிற்சி பெற்றுள்ள இளைஞர் யுவதிகளின் வாழ்க்கை மேம்பாடு, இடம்பெயர்ந்த மக்களின் முழு குடியேற்றம், குடிநீர் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இன்று தீர்வு காணப்படும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து ஏற்பட்டுள்ள அமைதியை நிரந்தரமாக்க வேண்டும். அதற்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு காணப்படுவதுடன் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இந்த கூட்டத்தில் என்னென்ன விடயங்கள் ஆராயப்பட்டன என்று இதில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் பேச்சாளருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
வடக்கு மாகாணத்தில் இந்த பெண்களை தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுடைய எதிர்கால வாழ்வாதாரங்களை ஊக்குவிக்கும் மூலமாக தலைமைச் செயலகம் ஒன்று நிறுவுவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. தண்ணி மாவட்டம் முழுக்க இராணுவ குடியிருப்புகள், இராணுவ நிலைகள் எல்லா கிராமங்களிலும் இருக்கின்றது. இதனால் இவ்வாறான பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அந்த வகையில் கிளிநொச்சியில் இவ்வாறான ஒரு அமைவிடம் அமைவது என்பது வந்து சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றோம். அதற்கான ஒரு குழு ஒன்றை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். அந்த குழுவில் உமன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, மற்றது குழந்தை பிள்ளைகளினுடைய அமைச்சர் என பல்வேறுபட்ட அமைப்புகளை உள்ளடக்கினவர்களை கொண்டதாக அந்த குழு செயற்படும் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக மீள் குடியேற்றம் தொடர்பாக ஆராயப்பட்டது. அதிலும் வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டோம், மட்டுகின்ற ஏப்ரல் மாசத்துக்குள் 1100 ஏக்கர் பரப்பு விடுவிக்கப்படும் என்றும் மக்கள் மீள் குடியேற்றப்படும் என்றும் சொல்லப்பட்டது
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். வள்ளிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்துள்ள மக்களின் மீள் குடியேற்றம் பற்றியும் இங்கு ஆராயப்பட்டிருக்கின்றது.
இங்கு இராணுவத்தினர் வந்து தோட்டங்கள் செய்கின்றார்கள், இராணுவத்தினர் மாடுகள் வளர்க்கின்றார்கள், இராணுவத்தினர் பால் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இராணுவத்தினரை பொறுத்தவரையில் இது பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை அல்ல. தமிழ் மக்களுடைய காணிகளை பறித்து இவ்வாறான வியாபார நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக மீனவர்களுடைய பிரச்சனை பற்றி பேசப்பட்டது
என தெரிவித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ன பதிலளித்தார் என மீண்டும் வினவினேன்.
ஏற்கனவே ஐநா சபை இலங்கை உமன் ஹெரித் ஃபேமிலிஸ் தொடர்பாக ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதாக பிரதம மந்திரி கூறியிருக்கின்றார். அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மீள் குடியேற்றம் பற்றி தாங்கள் இராணுவத்துடன் பேசுகின்றோம், நேவியுடன் பேசுகின்றோம், ஆனால் ஒரு மாசத்துக்குள் 1500 விடப்படும், இது முதலாவது கட்டம்தான். தொடர்ச்சியாக எண்ணிய இடங்களும் விடப்படும் என்று சாரப்படுத்தப்பட்டாலும் கூட 6300 ஏக்கர் காணியும் விடப்படும் என்று திட்டவட்டமான உறுதிமொழிகள் எங்களுக்கு தரப்படவில்லை
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இதற்கிடையில் வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் பங்கு பெற்றுவதற்கு வடமாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் அதனால் அவர்கள் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்றும் யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சகோதரர்களில் ஒருவர் பொலனறுவை மாவட்டத்தில் நேற்று இரவு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இளைய சகோதரரான பிரியந்த சிறிசேன கூறிய ஆயுதம் ஒன்றினால் தலையில் தாக்கப்பட்டு கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை இரவு ஜனாதிபதியின் சொந்த மாவட்டமான பொலனறுவை மாவட்டத்திலுள்ள கதிர எல கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் அவரது நண்பரான சந்தேக நபர் போலீசில் சரணடைந்தார். தலையில் தாக்கப்பட்டு வெட்டு காயங்களுக்குள்ளான பிரியந்த சிறிசேன ஆபத்தான நிலையில் பொலனறுவை அரசாங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் நேற்றிரவு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது தனியார் வைத்தியசாலையொன்றின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த தாக்குதல் சம்பவம் இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறே காரணம் என்று போலீஸ் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது இருவருக்கும் இடையில் 2 நாட்களாக முரண்பாடுகள் நிலவி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக கூறுகின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவன் குணசேகர. இருவருக்கும் இடையில் 2 நாட்களாக வாக்குவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளானவர் இது பற்றி பேசுவதற்கு சந்தேக நபரின் பெற்றோரை சந்திக்க அவர்களது வீட்டுக்கு நேற்றிரவு சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் கோடாலியினால் தலையில் பின்பக்கமாக அவரை தாக்கியுள்ளார். சந்தேக நபர் கொடுத்த தகவலின் பேரில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கோடலியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணைகளின் பின்பு சந்தேக நபர் இன்று மாலை புலனர்வை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும் குறிப்பிட்டார் போலீஸ் ஊடக பேச்சாளரான ருவன் குணசேகர.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கையின் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவின் மகன் மாலக சில்வா நைட் கிளப்புகள் எனப்படும் இரவு விடுதிகளுக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடையை விலக்கக் கோரி அவர் விடுத்த மனுவை நீதிமன்றம் ஒன்று நிராகரித்திருக்கிறது. இதுகுறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா விடுத்த வேண்டுகோள் ஒன்றை கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. 2 பிரித்தானிய வாசிகளை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட மாலக்க சில்வாவுக்கு பிணை வழங்கிய நீதிமன்றம் இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு செல்லக்கூடாதென்று தடையுத்தரவொன்றை பிறப்பித்தது. அதேபோன்று மக்கள் பகிரங்கமாக நடமாடும் இடங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாதென்று மேலும் ஒரு தடையுத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இவ்வாறான உத்தரவுகளின் மூலம் மனித உரிமை மீறப்படுவதாக குற்றம் சாட்டி மாலக சில்வா மனுவொன்றை தாக்கல் செய்தார். அதனை ஆராய்ந்த நீதிபதி இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்குமாறு விடுத்த வேண்டுகோளை நிராகரிப்பதாக உத்தரவிட்டார். சமூகத்தின் பாதுகாப்பு கருதியே நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்ததாக தெரிவித்த நீதிபதி இவ்வாறான உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நீதிமன்ற உத்தரவு குறித்து கருத்துக்களை தெரிவித்தார் மாலக சில்வா.
ඉතින් මට මට ඇවිල්ලා විරුද්ධකමන්නේ මට 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 නයිට් ක්ලබ් යන්න ඕන නම් මට ලංකාවේ ඉන්න ඕන නැහැ මම පිටරට නයිට් ක්ලබ් එකකට ගියොත්
இந்த தீர்ப்பை தான் வரவேற்பதாக தெரிவித்த மாலக சில்வா இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு செல்வதை தடை செய்ததன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனாவசிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்பு குறித்து தனக்கு எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்த மாலக சில்வா வெளிநாடுகளில் இருக்கின்ற களியாட்ட விடுதிகளுக்கு செல்வதற்கு தனக்கு எந்தவிதமான தடைகளும் இல்லை என்றும் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து KS உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். கர்நாடக அரசு காவிரி நதியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை ஒன்றை கட்ட முயல்வது குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் தீர்மானம் ஒன்றை தமிழக சட்டப்பேரவை இன்று நிறைவேற்றியது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
காவிரி ஆற்றின் குறுக்கில் மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கில் கர்நாடக மாநிலத்தில் மேகதாது என்ற இடத்தில் அம்மாநில அரசு அணை கட்ட தீர்மானித்து அதற்கான திட்ட வரைவுக்கென இந்த ஆண்டின் வரவு செலவு அறிக்கையில் நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளது. இந்த அணை கட்டப்படுவதை தடுக்க வேண்டுமென தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் போராடி வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூடியதும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தார். பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தில் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் செயல்பாட்டிற்கு வரும் வரையில் தமிழ்நாட்டின் அனுமதியின்றி மேகதாது அணை, நீர்த்தேக்கம் போன்ற எதையும் கட்டக்கூடாது என மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு விரிவான அறிக்கை தயாரிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசை இந்த தீர்மானம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த தீர்மானத்தை தமிழகத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து சென்று இந்திய பிரதமரிடம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு திமுக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. திமுக குறித்து குறை கூறிவிட்டு அதற்கு பதிலளிக்க வாய்ப்பளிக்காததால் வெளிநடப்பு செய்ததாக அக்கட்சியைச் சேர்ந்த துரைமுருகன் தெரிவித்தார்.
தீர்மானம் முழுமையாக நிறைவேறிவிட்டது. நிறைவேறிவிட்டு உட்கார்ந்ததுக்கு பிறகு பன்னீர்செல்வம் எழுந்து நீங்கள் காவேரியில் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு அதை அரசு கெஜெட்டில் வெளியிடுவதற்கு ஏன் உங்கள் நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி நியாயம்தான், பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கங்களும் சனிக்கிழமையன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் ஆதரவளித்துள்ளன. விவசாயிகளின் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக நாளை சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சில கட்சிகள் தெரிவித்திருந்த நிலையில் நாளை நடைபெறுவதாக இருந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். நீண்ட காலமாக இந்த இரு மாநிலங்களுக்கும் இடையே காவிரி நதிநீர் பிரச்சினை தீராமல் இருந்து வரும் நிலையில் ஒரு மாநிலம் அணை கட்டுவதை மற்றொரு மாநிலம் எதிர்க்க முடியுமா என்று காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கத்தின் மூத்த தலைவர் மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம் சார். ஏன்னா இது வந்து ஃபைனல் அவார்டில் வந்து ட்ரைபியூனல் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. நர்மதா வாட்டர் போர்டு, அப்புறம் கிருஷ்ணா வாட்டர், ஆந்திரா இது, மகாராஷ்டிரா அண்டு கர்நாடகா அண்டு விந்தியா இதில் இருக்க நர்மதா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்ரா நாங்கள் அந்த இதில் வர இதை தான் நாங்கள் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை கொடுக்கணும். பிகாஸ் இந்த நாங்கள் எழுதுறது வந்து ஜஸ்ட் பேப்பர் வேஸ்ட் ரிட்டர்ன் ஆன் வேஸ்ட் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. இட் ஷுட் பி லிட்டரலி ஃபாலோட் அண்ட் ஒபேய்டு பை ஆல் த ஸ்டேட்ஸுங்கிறத ஹைலைட் பண்ணிருக்காங்க.
காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தின் அந்த இறுதி அவார்டை மூன்று மாநிலங்களுமே ஆட்சேபித்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கும் நிலையில் அந்த தீர்ப்பு வரும் வரை கர்நாடகம் அணையை எதுவும் கட்டக்கூடாது என்று தமிழ்நாட்டால் சொல்ல முடியுமா?
சொல்ல கேட்க முடியும். ஏன்னாக்கா அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா திரும்பி 2011 மே மாதம் வந்ததுக்கு அப்புறமே ஜூன் மாதம் நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இதை மாதிரி போட்டு கூடாதுங்கிறத சொல்லி அந்த அப்பீல் பண்ணதில் அந்த பர்டிகுலர் பெஞ்சில் காவேரி கேஸில் சம்மந்தப்பட்ட ரெண்டு ஜட்ஜஸ் இருந்தால வேறு பெஞ்சுக்கு மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றில் தான் நான் சொல்கிறேன், அந்த வேறு பெஞ்சு இதுவரையிலும் மாற்றப்படலை. அந்த இதெல்லாம் பார்க்குற போது ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்நாடு ஒரு தன்மைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அது கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ மறுபடியும் அப்ளை பண்ணி இன்றைக்கி அசம்பிளிலையும் சொன்ன மாதிரி ஸ்டே கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து என்னன்னாக்க, இந்த மேகதாது இது என்ன, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் எவ்ரி செக்ஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஹஸ் பீன் இன் ஃபேவர் ஆஃப் தமிழ்நாடு. கர்நாடகாவுக்கு ஒரு செக்ஷனில் கூட இது வரலை. அந்த ஃபெயிலியரை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பேக்டோர் மெத்தடில் இது மாதிரி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரங்கராஜன் குமாரமங்கலம் பிஜேபியில் இருந்தபோது அவர் இந்த ராசி மணல் மேகதாது ஹொகனேக்கல் 1 and 2 ஹைட்ரோ பவர் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்டில் போடுறதுக்கு 4 திட்டங்கள் கொடுத்தார். அது வந்து பவர் ஹங்கிரி கர்நாடகாவும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி அதுவும் வரும். அந்த தண்ணி தேக்க முடியாது, ஃப்ளோ வாட்டர் இருக்கிறதுனால கர்நாடகாலேருந்து கர்நாடக தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் ஃப்ளோவும் இருக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணார் அவர். அந்த எண்ணத்தை தமிழ்நாடு ஒரு ஸ்டேஜில் கொடுக்கல, அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அவங்க வந்து தாராளமாக பண்ணலாம், ஆனால் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும், தமிழ்நாட்டோ இல்லை தனி கர்நாடகா மட்டும் அந்த மாதிரி தனி ஸ்டேட்டு கொடுக்க, இட் ஷுட் பி எ நேஷ்னல் பவர் கிரிட்ல வரணும்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து கிளியராக கேட்டதை கொடுத்து அந்த அப்ரூவல் வந்ததை அதை அப்படியே நிறுத்திவிட்டு இப்போ கர்நாடகம் வந்து அவங்க தனியாக மேகதாதுவை ஒரு ஹைட்ரோ பவருங்கிறதே போடலை, ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்காங்க. 48 TMC, அதாவது கிருஷ்ணா சாகரை விட இன்னும் அதிக கொள்ளளவு உள்ள டேமை கட்டக்கூடிய அமைப்பை உண்டாக்குறாங்க. இது வந்து ஃப்ளவுட்டிங் தி ட்ரைபியூனல்ஸ் அவார்டுங்கிறத சொல்லலாம். எல்லா ஜட்ஜஸுக்கும் தெரியும்
இந்த மேகதாது அணை கட்டப்படுவது தமிழ்நாட்டுக்கு காவிரி நதிநீர் வரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
ஒரு உதாரணம் சொல்றேன், ட்ரிங்கிங் வாட்டர்னாக்க இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும், ஹைட்ரோ பவர்னா இம்போர்ட் பண்ண முடியாது. மேகதாதுல வந்து குடிநீரா போட்டு பைப் பண்ணி எடுத்துன்னு போறதுன்னு வந்து கிளியர் கேஸ் ஆஃப் இம்பவுண்டிங். அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் 192 கொடுக்குறேன்னு சொல்லி ஒரே சமயத்தில் வெள்ள தண்ணி பூரா கொடுத்துருவாங்க. 192 கொடுத்தாச்சுன்னு கணக்கு பண்ணிவிட்டு நம்ம வருஷம் பூரா நம்மளை காய விட்டுருவாங்க.
மன்னார்குடி ரங்கநாதன். நாமக்கல் அருகே 11 வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் சக மாணவன் உட்பட மூவர் அடங்கிய கும்பலால் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து சென்னையிலிருந்து முரளிதரன்.
நாமக்கல் மாவட்டத்தில் 16 வயது பள்ளி மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சக மாணவர் உட்பட 3 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் உள்ள பெரிய மணலி என்ற இடத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் இந்த மாணவி 11 வகுப்பு படித்து வந்தார். நேற்று மதியம் அவர் பள்ளிக்கூடத்திற்கு வராத நிலையில் பள்ளி நேரம் முடிவடைந்ததும் அந்த மாணவியை அவரது பெற்றோர் தேட ஆரம்பித்தனர். பிறகு பள்ளிக்கு அருகே காலியான இடத்தில் இருந்த குடிசை ஒன்றில் அந்த மாணவியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மாணவி கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். அருகில் அந்த மாணவியின் சைக்கிள், பை ஆகியவையும் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார்,
பொண்ணு வந்து அவங்க காதல் விவகாரத்துல இந்த 3 பேரு வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்துல ரேப் ரீசன்ட் ரேப்புக்கான சிம்டம் எதுவும் இப்போதைக்கு தெரிய வரல
என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக திலீப்குமார் என்ற 24 வயது நபர், அவரது நண்பர் சந்தோஷ் மற்றும் அந்த மாணவியின் சக மாணவர் ஒருவர் என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திலீப்குமார் அந்த மாணவியை விரும்பியதாகவும் ஆனால் அந்த மாணவி வேறு ஒருவரை காதலித்ததால் திலீப்குமார் மாணவியை கொலை செய்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். கம்ப்யூட்டர் போன்ற ஒளிரும் திரை உள்ள கருவிகளை தொடர்ந்து சிறுவர்கள் பார்ப்பதால் அவர்களின் கண் பார்வைக்கு தீமை ஏற்படுவதாக பிரிட்டனில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி முடிவு ஒன்று கூறுகிறது. இது குறித்த ஒரு செய்தியை தருகிறார் சங்கீதா.
பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஒரு சமீப ஆய்வறிக்கையில் ஒரு சராசரி 14 வயது சிறுவன் ஒரு நாளில் குறைந்தது 8 மணி நேரத்தை இணையம், வீடியோ கேம் கருவிகள், கை தொலைபேசி போன்றவற்றின் திரைக்கு முன்பு செலவிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைல்ட் வைஸ் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் குழந்தைகள் தொலைக்காட்சிக்கு முன்பாக செலவழித்த நேரத்தை விட குறைவாகவே இன்றைய குழந்தைகள் தொலைக்காட்சிக்கு முன்பு நேரத்தை செலவழிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1995 ஆண்டில் சராசரியாக ஒரு சிறுவன் 3.3 மணி நேரத்தை தொலைக்காட்சிக்கு முன்பாக செலவிட்டதாகவும் தற்போது 2.4 மணி நேரத்திற்கு மட்டுமே தொலைக்காட்சிக்கு முன்பாக சிறுவர்கள் நேரத்தை செலவிடுவதாகவும் அதைவிட அதிக நேரத்தை மற்ற சாதனங்களுக்கு முன்பு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தொழில்நுட்ப வளர்ச்சியால் சிறார்கள் அதிக நேரத்தை இணையத்திலும் கை தொலைபேசியிலுமாக செலவிடும் போக்கு இந்தியாவிலும் இருக்கிறதா என்று மூத்த கண் மருத்துவர் மகேஷ் பி சண்முகம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்தியாவிலேருந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி ஆனதுனால குழந்தைங்களை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸும் ஒரு 2 பேரும் வேலை செய்யறாங்க, திரும்பி வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க குழந்தைய பாத்துக்க முடியறதில்ல. அதனால ஏதாவது ஆக்கத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு டிவி ஒண்ணு போட்டு விட்டுறாங்க, இல்ல ஐபேட் அந்த மாதிரி டிவைசஸ் கொடுத்துறாங்க. ஸோ குழந்தைங்க வந்துட்டு தே ஆர் சென்டிங் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஸ்கிரீன். இந்தியாவிலே அந்த மாதிரி அதிகரிச்சுட்டு இருக்கு. எத்தனை மணி நேரம்னு ஒன்று ஸ்டடி இது வரைக்கும் இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் இந்த அர்பன் பாப்புலேஷன்ல டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு.
சரி, இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து சிறுவர்களோட இளைஞர்களோட கண் பார்வையில எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது?
கண் பார்வைங்க இந்த ஸ்கிரீன் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒண்ணு அவங்களுக்கு வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் எரர், அதாவது கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வரலாம். இன்னொன்னு கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகலாம். ஏன்னா மசில்ஸ் வந்து ரொம்ப இந்த பியூப்புலரி மசில்ஸ் வந்து ரொம்ப ஆக்ட் பண்றதுனால டுவோர்ட்ஸ் தி ஈவினிங் ரொம்ப நேரம் கண் முன்னாடி ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கனால கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகலாம். அதனால அவங்களுக்கு வந்து ஹெட்ஏக் வரலாம். அவங்க ஈவினிங் ஆனால் படிக்க முடியாம போகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இன்னொன்று ட்ரைனஸ் வரலாம். அந்த என்ன வாட் வி ஹேப்பன்ஸ் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கும் போது நம்ம கண்ணு சிமிட்டுறதை மறந்துடுறோம். அதனால கண்ணு வந்து ட்ரை ஆகிறது.
நீங்க பல ஆண்டுகளா வந்து கண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு வர நோயாளிகள் எண்ணிக்கையில வந்து சிறுவர்கள் அதிகரிச்சிருக்கா இந்த சமீப சில ஆண்டுகள்ல?
ஆனால் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அது ஒண்ணு இந்த டிவைசஸ் யூஸ் பண்றதுனால இருக்கலாம், இல்ல ஓவரால் அவேர்னஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்கூல்ல வந்துட்டு இந்த கண் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு, அதனாலயும் வந்துட்டு பிக்கப் பண்ணி அனுப்புறதும் நிறைய இருக்கு. ஆனா ஓவரால் வந்து குழந்தைங்களுக்கு கண் ப்ராப்ளம் வர்றது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு.
இந்த சின்ன வயசுல இருந்தே இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றோர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல வளரல, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு தொலைக்காட்சி அந்த மாதிரி பார்த்துட்டே வளரல. பட் இப்போ இருக்கிற குழந்தைகள் வளர்றாங்க, அவங்களோட எதிர்காலத்துல பெற்றோருக்கு இருந்த பிரச்சனைகள் விட கண் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமா? என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்க எதிர்பார்க்கலாம்?
கரெக்ட், அவங்க ஓவரால் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். ஆனா கண் பார்வைக்கு நேரடியா வந்து அந்த கண் இந்த ஸ்கிரீன்லேருந்து வர கதிர்கள்னால கண்ணுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு இது வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஸ்கிரீன் இந்த லேப்டாப் ஸ்கிரீன்ஸ் ஆகட்டும், ஃபோன் ஸ்கிரீன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி அதுலேருந்து வர கதிர்கள்னால கண் பாதிக்கப்படுதுன்னு இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணது கிடையாது. மோர் வந்து இந்த மாதிரி இந்த ஐ ஸ்ட்ரெயின்னாலேயோ ஹெட்ஏக்னாலேயோ வரலாம். இன்னொன்று இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஜாஸ்தி ஆகலாம், அதனால வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. இன்னொன்று அவங்க ஓவரால் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மி ஆகிடுது. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸில் இது பண்ணுறதுனால ரெகுலராக விளையாடுற அவுட்டோர் கேம்ஸ் வந்து கம்மியாகிறதுனால அவங்க ஓவரால் ஒபிசிட்டி அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுனாலையும் கண் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகலாம்
என்றார் மூத்த கண் மருத்துவர் மகேஷ் பி சண்முகம்.
செய்தியை வழங்கியவர் சங்கீதா. இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.